தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கடவுளுடைய அருளை நிறைவாக இந்த காலத்திலே பெற்றுக்கொள்ள முயற்சிகளை எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாட்டில் நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிறைவான வாழ்வு, நிலை வாழ்வு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இந்த தவக்காலத்திலே ஆண்டவரில் தேடுவதற்கான வரத்தை இறைவன் இந்த தெய்வீக பலியிலே தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 30 வசனங்கள் 15-20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய், நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார், அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பகைவரின் தீவழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பவர், பருவ காலத்தில் கனி தந்து என்றென்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பானவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுபவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பிள்ளாரின் வழியோ அழிவை தரும், பிள்ளாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே வேறு பெற்றவர், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு
கடவுளில் மகிழ்ச்சியை தேடுவோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதனின் மனம் உயர்வை நோக்கிதான் இருக்கும். அந்த உயர்வை உழைப்பினால் ஒரு சிலர் பெறுகின்றனர், பணத்தினால் ஒரு சிலர் பெறுகின்றனர், பிரபலமாவதால் ஒரு சிலர் பெறுகின்றனர், திறமையினால் ஒரு சிலர் பெறுகின்றனர். ஏன் இந்த உயர்வை மனிதன் தேடுகின்றான்? இந்த உயர்வால் மகிழ்ச்சி கிடைக்கிறது, இந்த உயர்வால் நிம்மதி கிடைக்கிறது, இந்த உயர்வால் அனைவரையும் கட்டுப்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால்தான் மனிதன் உயர்வை தேடுகின்றான் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், உயர்வு அடைவது என்பது நன்றாக வாழ்வதற்கு சமம். அடிப்படையில் நிம்மதியான நிரந்தரமான வாழ்வை அந்த உயர்வு தருகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் தேடக்கூடிய அந்த உயர்வான வாழ்க்கையில், உயர்வான நிலையில் கடவுளின் உடனிருப்பு, கடவுளின் அன்பு, கடவுளின் திருவுளம் இருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் கடவுளை மட்டும் மறந்துவிட்டு பலவற்றை நம் வாழ்வில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதை இந்த நாளிலே நாம் உணர வேண்டும். கடவுளை மறப்பவர்களின் வாழ்வு அல்லது கடவுளை மறந்து உலகத்தின் மாயைகளில் நம் மனதை லைத்து போக செய்யக்கூடிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து எம்புகின்றன. முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்கிறார். இணைச்சட்டம் 30:15 இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு வாழ்வையும் நன்மையையும் கொடுக்க விரும்புகின்றார். ஆனால் நாம் சாவையும் தீமையையும் நாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்படியெனில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாழ்வையும் நன்மையையும் பெறக்கூடியவர்களாய் இல்லாமல் நம்முடைய வாழ்விற்கு எது நன்மை தருமோ, நம்முடைய வாழ்விற்கு எது பயன் விளைவிக்குமோ அதை நாடக்கூடியவர்களாக, அதை தேடக்கூடியவர்களாக பல நேரத்தில் நாம் செயல்படுகின்றோம். அதனால் சாவையும் தீமையையும் துன்பத்திலே வாழக்கூடிய நிலையையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அதை நாம் அனுபவிக்கின்றோம். ஆங்கிலத்திலே பழமொழி இருக்கிறது, நாம் அனைவருக்கும் தெரியும், மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்லுவார்கள். ஆக நாம் எதிலே மகிழ்ச்சி இருக்கிறது என்று அதை தேடி செல்லுகின்றோம். ஆனால் கடவுள் காட்டக்கூடிய மகிழ்ச்சி வேறொன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே கடவுள் நம்முடைய வாழ்விற்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. முதல் வாசகத்திலே நான் ஏற்கனவே வாசித்தேன், அதை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இணைச்சட்டம் 30:16 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி, அப்போது நீ வாழ்வாய். மேலும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 20 அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு என்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி கடவுள்தான். எப்பொழுது நாம் கடவுளை நாடக்கூடியவர்களாக, கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்வு எதை நோக்கி இருக்கிறது? மத்தேயு நற்செய்தி 6:21 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நம்முடைய செல்வம் எங்கு இருக்கிறது? நம்முடைய செல்வம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் மீது இருக்கிறதா? நம்முடைய மனம் அதிலே இருக்கிறதா? அல்லது கடவுளில் நம்முடைய செல்வம் இருக்கிறதா? கடவுளை நாடக்கூடிய ஆர்வமும் தேடலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆக ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 9:25 ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நாம் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ விரும்புகின்றோம், ஆனால் அந்த மகிழ்ச்சியை உலக காரியங்களிலே தேடுகின்றோம், இதனால் வாழ்வை இழக்கின்றோம். என்ன செய்வது அன்புக்குரியவர்களே? நாம் விரும்பும் மகிழ்ச்சியை பெற நாம் இந்த வாழ்விலே நிம்மதியோடும் கடவுளுடைய ஆசிரையும் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த நிலையை வைத்திருக்கின்றோமே, அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தேட வேண்டும், கடவுளை நாட வேண்டும், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தி 9:23 என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இவை இரண்டையும் செய்ய நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அதை தான் நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் பங்கேற்பதால், திருவிவிலியம் வாசிப்பதால், பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதால் நாம் கடவுளை நாடி வருகின்றோம். உண்மைதான், இவற்றின் வழியாக நாம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றோம், அவருடைய அருளை பெறுவதற்கு ஆவலாய் காத்திருக்கின்றோம். உண்மைதான், பாராட்டுக்குரியது. ஆனால் அது போதாது. ஏனென்றால் அது வழிபாட்டோடு நின்று விடுகின்றது. சிந்தித்து பாருங்கள், திருப்பலியிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த உறவின் ஆழம், கடவுளுடைய அன்பை உணரக்கூடிய அந்த நிலை திருப்பலி முடிந்த பிறகு அல்லது ஜபம் முடிந்த பிறகு வீட்டிற்கு சென்று நம்முடைய வாழ்வை வாழுகின்ற பொழுது அதை உணர்கின்றோமா? ஏனென்றால் பல நேரத்திலே வழிபாடு வழிபாடாக நின்று விடுகிறது, வழிபாடு வாழ்வாக மாறுவதில்லை. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த வழிபாட்டை நம்முடைய வாழ்வாக்க நாம் விரும்புவதில்லை பல நேரத்தில். ஏனென்றால் வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நாம் பல காரியங்களை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் அல்லவா? கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நம்மை தொற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த வழிபாட்டை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது அதை நாம் வெளியேற்ற வேண்டும். ஆனால் நாம் அதை விரும்புவதில்லை. எனவே வழிபாட்டை வாழ்வாக்க விரும்புவதில்லை. வழிபாடு வழிபாடாகவே மாறிப்போகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய வழிபாட்டை வாழ்வாக்க விரும்புகின்றார். நான் வழிபாட்டை வாழ்வாக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நாடி வரக்கூடிய நாம், அந்த வழிபாட்டிலே இறைவனுடைய தரிசனத்தை பெறக்கூடிய நாம், நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய அதிசயத்தையும் கடவுளுடைய தரிசனத்தையும் கடவுளுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னலத்தை துறக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். நம்மால் செய்ய முடியுமா? எனவேதான் நான் சொன்னேன், வழிபாடு வழிபாடாகவே இறந்து விடுகிறது. வாழ்வாக நம்முடைய வாழ்வை நாம் கொடுப்பதில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. பல நபர்கள் தங்களுடைய வாழ்விலும் கடவுளுடைய அனுபவத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். ஜெப வேளையில் மட்டுமல்ல, துதி நேரையில் மட்டுமல்ல, ஜெபிக்கின்ற நேரத்திலே பெறக்கூடிய அந்த அனுபவம் வாழ்விலும் உணர்கின்றார்கள். அதிலே ஒரு சிலரை நாம் விவிலியத்திலே காண்கின்றோம். இன்று ஒருவரை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். புனித பவுலடியார், 1 கொரிந்தியர் 9:22 அவர் சொல்லுகிறார், வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று அவர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? அவர் தன்னலத்தை துறந்ததை குறிக்கிறது. எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பது சொல்வது சுலபமான காரியம் அல்ல. குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இருந்தாலும் எப்படியாவது ஓர் இடத்துல நம்முடைய மனதிலே சுயநலம் தொத்திக்கொள்கிறது. நான் படித்திருக்கிறேன், எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, நான் ஏன் அவர்களை கண்டுகொள்ள வேண்டும்? அங்கு தன்னலம் துறக்கப்படவில்லை, தன்னலம் அங்கு இருப்பதில்லை. தன்னலத்தை நாம் துறப்பதற்கு பதிலாக சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் தன்னலத்தை துறக்கிறார், தான் என்கின்ற அந்த நிலையை இழுக்கிறார். எனவேதான் எல்லாருக்கும் எல்லாமாய் அவர் இருக்கிறார். பிற நலனில் அக்கறை கொள்வதுதான் தன்னலத்தை துறப்பது. நம்மிடம் அந்த அக்கறை இருக்கிறதா? பிறருடைய வாழ்வை கண்டு அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கான ஆசிரியை அவர்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் அவர்களிடத்திலே அதிகம் இருக்கிறது. எனவே அவர்களை நோக்கி நான் சென்று கடவுளுடைய அருளை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று என்றைக்காவது எண்ணியது உண்டா? என்னுடைய குடும்பம், என்னுடைய உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் என்று அங்கேயே நின்று விடுகிறோம். நாம் தன்னலத்தை துறக்கவில்லை, துறக்க விரும்புவதில்லை. பவுலடியார் செய்தார். இதனால் என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 6:10 துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். இது எதை குறிக்கிறது? அவர் பட்ட துன்பங்களை குறிக்கிறது. எதனால் அவர் துன்பப்பட்டார்? தன்னலத்தை துறந்ததால் துன்பப்பட்டார். கடவுளுடைய சீடனாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னலத்தை துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டவராக அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்பதை தன்னுடைய வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக தன்னலத்தை துறந்தார், துன்பத்தை ஏற்றார். அதனால் அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 அவர் சொல்லுகிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறான். ஆக அவர் தன்னலத்தை துறந்து தனக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை, சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்ற விரும்பினதால் இயேசுவை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டார். வழிபாடாக இருந்த காரியத்தை தன்னுடைய வாழ்விலே அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்விலே தன்னலத்தை துறப்பதை, சிலுவையை சுமப்பதை வாழ்வாக்கினார். எனவே கடவுளுடைய அனுபவத்தை அவர் பெற்றார். என்னோடு இருக்கிறவர் கடவுள், நான் எது செய்தாலும் என்ன செயல் செய்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். கடவுளில் மகிழ்ச்சியை கண்டார். எனவேதான் அவர் சொல்லுகிறார் அல்லவா அன்புக்குரியவர்களே, பிலிப்பியருக்கு எழுதிய துறைமுகம் 4:13 அவர் மிக அருமையாக சொல்லுகிறார். 13:13 அதுக்கு முன்னதாக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 4:12 பிலிப்பியர், எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆக அவருடைய வாழ்வை கடவுள் ஆட்கொள்ள தன்னை கையளித்தார். தன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அது கடவுளுடைய திருவுளத்துக்கு ஏற்பதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புனித பவுலடியார் உணர்ந்த காரணத்தினால் எந்த நிலையிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். துன்பம் வந்தாலும் மகிழ எனக்கு தெரியும், இன்பம் வந்தாலும் அதை அதிகப்படியாக வெளிப்படுத்தாமல் கடவுளுக்கு ஏற்ற முறையில் வெளிப்படுத்தவும் எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கு வலுவூட்டுகிறவர் ஆண்டவர் என்பதை அவன் உணர்ந்திருந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த நாளிலே கடவுளை நம்முடைய வாழ்விலே தேடக்கூடியவர்களாக, கடவுளுடைய அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளில் நம்முடைய மகிழ்ச்சியை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலம் கடவுளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காலம், கடவுளுடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்வை நாம் உணர்வதற்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்லுவது போல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தன்னலத்தை துறப்போம், துன்பத்தை ஏற்று வாழ பழகுவோம். அதன் பயனாக நிச்சயம் கடவுளுடைய உடனிருப்பை உணர்வோம். இதையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? எதிலே மகிழ்ச்சி இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் நாம் கடவுளை தேடுகிறோம், கடவுள் நமக்கு கொடுப்பார். இணைச்சட்ட நூலிலே நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் அல்லவா, அவரே உனது வாழ்வு, அவரே உன்னுடைய வாழ்வு. கடவுள் நம்முடைய வாழ்வாக, நீடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மட்டுமே நாடுவோம், கடவுளில் நம்முடைய மகிழ்ச்சியை தேடுவோம். இதற்கான வரத்தை இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.